தாழ்மையோடு நாம் தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாம் ஏறெடுத்து இந்த ஒரு புது சிருஷ்டியின் காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்பான சகோதர சகோதரே, கடந்த சில வாரங்களாக தேவனுடைய தயவான சித்தம் நம்மோடு கூட இருக்கிறதுனால் இந்த ஒரு புக் ஸ்டடிக்குள்ளாக நம்ம வழிநடத்தப்பட்டிருந்தோம். அப்போ முதல் இரண்டு பாடங்கள் நாம் முடித்திருக்கிறோம். முதல் பாடம் சிருஷ்டிப்பை பற்றின பாடம், இரண்டாவது பாடம் புது சிருஷ்டியை பற்றின பொதுவான விளக்கங்கள். சகோதரர் ரசல் சொல்லியிருந்த காரியங்களை நாம் தியானிச்சு பார்த்தோம். போன வாரத்திலிருந்துட்டு மூன்றாவது பாடமாக புது சிருஷ்டியின் அழைப்பு என்ற தலைப்பின் கீழே ஒரு முதல் பாகத்தை நாம பார்த்தோம். அப்ப போன வாரம் நாம சொல்லிட்ட சில காரியங்களை நாம மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி நாம பார்க்கலாம். அப்போ இந்த புது சிருஷ்டிக்காக தேவன் இந்த சுவிசேஷ யுகத்துல தந்திருக்கக்கூடிய அந்த அழைப்பானது நம்ம பார்த்தபடி பொதுவாக உலக ஜனங்கள் அனைவருக்கும் முன்பாக தேவன் வைக்கல. அப்படி வைக்காமல் நம்ம பார்க்கிறோம் விசேஷமான அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் அந்த ஒரு வாய்ப்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்ல போது யார் அந்த அழைக்கப்பட்டவர்கள் என்று கேட்கும் பொழுது நம்ம வசனங்கள் பார்த்தோம், பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களும் பாருங்க, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களுக்கு தான் பரிசுத்தவான்கள் ஆகும்படி ஒரு அழைப்பு தேவன் கொடுத்திருந்தார். வசனம் பார்த்தோம் போன வாரம் இல்லைங்களா, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள், அப்படி ஆக்கப்பட்டவர்களுக்கு தான் பரிசுத்தவான்கள் ஆகும்படி இந்த ஒரு புது சிருஷ்டியின் அழைப்பு தேவன் கொடுத்திருந்தார். அது அப்போஸ்தலர்களுடைய நிருபத்துல சில வசனங்கள் கடந்த வாரம் நாம பார்த்திருந்தோம். ரொம்ப முக்கியமா தேவன் இழிவானவைகள், பலவீனமானவைகள், ஞானத்துல குறைவானவர்கள், உலகத்தினால ஒதுக்கப்பட்டவங்க, இப்படிப்பட்ட சின்ன ஜனங்களை தான், இந்த ஒரு சின்ன ஜனங்களுக்காகத்தான் இந்த ஒரு அழைப்பு அவர் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த விழுந்து போன சந்ததியில இருந்த சில விசேஷமான ஜனங்கள் என்று சொன்னால் கூட அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த அழைப்பு தடை செய்யப்பட்டிருக்குது. ரெஸ்ட்ரிக்டட் டு தி ஃபைனஸ்ட் ஸ்பெசிமன் ஆஃப் தி ஃபாலன் ரேஸ் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த விழுந்து போன சந்ததியிலே இவங்க தான் ஒசந்தவங்கன்னு சொன்னா அப்படி ஒசந்தவங்களுக்கு தேவன் என்ன பண்ணிடுறாரு, இந்த அழைப்பை தடை பண்ணிடுறார். ரெஸ்ட்ரிக்டட் என்ன தடை பண்ணிட்டார் அப்படின்னா, அப்ப யாருக்கு தான் அவர் கொடுக்கிறாரு பார்க்கும் பொழுது, ரொம்ப சின்ன ஜனங்கள். அப்போ சின்ன ஜனங்களுக்கு ஏன் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் ஒரு காரணம் பார்த்தோம். என்ன காரணம் சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி சின்ன ஜனங்களுக்கு தேவன் இந்த அழைப்பை திறந்து வச்சாரு, பெரிய ஜனங்களுக்கு அதை தடை செஞ்சிட்டாரு பார்த்தோம். ரீகலெக்ட் பண்ற, ஏன்னா இது ஸ்டடி சப்ஜெக்ட் இல்ல ஸ்டடி. அப்ப நீங்க பாயிண்ட் சொல்லணும், என்ன பாயிண்ட் சொன்னாமோ கரெக்ட். அதுலயே ஒண்ணு குறைந்தார் இல்லீங்களா, ஒன்னாம் அதிகாரம் 29 வசனம் படிக்க வேண்டாம். என்னன்னா மாம்சமான யாரும் அவருக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டுறக்கு அவர் அனுமதிக்கல. அப்ப எல்லா காரியங்களும் தேவனுடைய வல்லமையினால நடந்தது நிறைவேறுச்சு என்று அவருடைய திட்டம் முடியும் போது சொல்லணும். அப்ப அதுக்கு வந்து சரியானவங்க இந்த பலவீனமான ஜனங்கள் தான். அதே சமயத்துல இப்படியாக இருக்கிறதுனால அப்போ இந்த உலகத்துல தங்களை ஏதோ கொஞ்சம் பெரியவர்கள், ஞானவான்கள், படித்தவர்கள், கல்விமான்கள், ஞானிகள் என்று தங்களை தாங்களே யாராவது ஜனங்கள் நினைத்திருந்தா அவங்களுக்கு இந்த அழைப்பு எப்படி இருக்கிறது இல்ல, ஒரு கவர்ச்சிகரமா இருக்கிறது இல்ல. ஏனென்றால் அவர்கள் இந்த அழைப்புல வந்து அவங்களுடைய சுய பலன், சுய ஞானத்தை பயன்படுத்துறதுக்கு அங்க வாய்ப்பே இல்ல. இந்த அழைப்புக்குள்ள வந்தா முழுவதும் யாருடைய மகிமைக்காக, யாரது மாத்திரம் பிரயோகிக்கணும், தேவந்து மாத்திரம் பிரயோகிக்கணும். அதனால தான் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு இந்த அழைப்புல இந்த உலகத்தின் பிரகாரம் ஞானிகள், பலவான்கள் தேவன் அங்க அனுமதிக்கிறது இல்ல. அப்ப விசேஷமா இப்படி சின்ன ஜனங்களை அனுப்பிச்சிருந்தாலும் நம்ம ரொம்ப முக்கியமா மூன்று குணலட்சணம் பார்த்தோம். அதுதான் போன கிளாஸ்ல தேவன் நமக்கு கொடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ். என்னன்னா ஒரு புது சிருஷ்டி ஆகணும்னா இந்த அழைப்புக்குள்ள வருகிறவர்களுக்கு அந்த மூன்று குணலட்சணங்கள் வேணும். ஏன்னா அந்த மூன்று குணலட்சணங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போராட்ட குணம், கடைசி வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் அது ஒரே பலவீனமா இருந்தாட்டாலும் கூட வாழ்வின் கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், போராடணும். இடையில வந்துட்டு சோர்ந்து போயிடக்கூடாது, புலம்பக்கூடாது, பாவத்தோட அநீதியோட காம்ப்ரமைஸ் கூட பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுன்னு கூட அது இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்த்தோம், அவர்கள் யாருக்கு பிரதிநிதிகள், தேவனுடைய பிரதிநிதிகளா தங்களை கருதுவாங்க அப்படின்னா நீதியின் பிரதிநிதிகளா தங்களுடைய வாழ்க்கை அவங்க நடத்துவாங்கன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, பி யூ ஹோலி என்ன சொல்லிருக்காரு, உங்களுடைய நடத்தைகள் எல்லாவற்றிலும் நீங்க பரிசுத்தவான்கள். நம்ம பார்த்தோம் அது நடத்தைகள் மாத்திரமல்ல சாதாரண பேச்சு கூட, புது சிருஷ்டியின் பேச்சு கூட அங்க நீதி உள்ளவைகளா தான் அங்க இருக்கும். மூன்றாவது பாயிண்ட் நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார் தேவன, அவங்க தேவன் கிட்ட இருந்து சுயாதீன பிரமாணம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்களை தானாக முன் வந்து செய்ய மாட்டாங்க சரிங்களா, அதை வந்துட்டு ஒதுக்கிடுவாங்க. நீதியின் மாத்திரம் செய்வாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த சுயாதீனத்தையே பயன்படுத்தி தாங்களாக முன் வந்து தங்களுடைய நியாயமான மனித உரிமைகளை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவார்கள், சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. வாலண்டரி சாக்ரிஃபைஸ் சொல்லும் போது நியாயமான உரிமைகளை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அநியாயமானது இல்ல, எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, நியாயமா அனுபவிக்க வேண்டியது. தேவன் கூட குத்தம் சொல்ல மாட்டாரு, நியாயமா அவரே அனுமதிச்சிருவாரு. அப்படிப்பட்ட விஷயங்களை கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை நம்ம அதை கட் பண்ணுனா சத்தியத்துக்காக, தேவனுக்காக, சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக இன்னும் அதிக நேரம் செலவிடலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்படியாக என்ன பண்ணுவாங்க, அந்த நியாயமான உரிமைகளை கூட அவங்க தியாகம் செய்வாங்க. பார்த்தோம். அப்ப இதெல்லாம் அந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்பு என்ற தலைப்பின் கீழ்ட் பார்ட்டா நம்ம பார்த்த சில பாயிண்ட்ஸ். அப்போ இன்னைக்கு சகோதர சகோதரிகள், இன்னைக்கு கூட நம்ம சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பேசலாம். ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அப்ப தேவன் இந்த அழைப்ப எப்படி வச்சிருக்கிறார், அவர் இந்த அழைப்புல ஒரு ஒருத்தரையும் அழைக்கும் போது எதைய அடிப்படையா வச்சு அழைக்கிறார், ஒரே வசனம், அந்த வசனத்தை தான் தியானிக்க போறோம். 1 கொரிந்தியர் 1:30-31
நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார்.
இப்போ முதல் வசனத்துல முதல் பார்ட், கடைசி வசனத்துக்கு அப்படியே வந்துருங்க. முதல் வசனம் படிங்க.
அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள்.
அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். தேவனால இந்த அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறாங்க. இப்ப 31
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும்.
யார் இப்ப அவர், அவரே இயேசு கிறிஸ்துவே எப்படி இருக்கிறாரம்மா, நமக்கு ஞானமும்
நீதியும்
பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அதாவது இந்த அழைப்புக்குள்ள தேவன் நம் அனைவரையும் அழைச்சிருக்கும் போது நம்மளை எப்படி நினைத்துக் கொள்றாருன்னா, இவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள், உட்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு கிறிஸ்து என்னவா ஆகிறாராமா, ஞானம்
நீதி
பரிசுத்தம்
மீட்பு.
ரொம்ப சிம்பிள். இந்த அழைப்புல வருகிற எல்லாருக்கும் கிறிஸ்து தான் ஞானம், கிறிஸ்து தான் நீதி, கிறிஸ்து தான் பரிசுத்தம், கிறிஸ்து தான் மீட்பு. எப்படி இந்த அழைப்புக்குள்ள வரவங்களுக்கு கிறிஸ்து ஞானம், எப்படி இந்த அழைப்புல வரவங்களுக்கு கிறிஸ்து நீதியா இருப்பார், எப்படி இந்த அழைப்புக்குள்ள வருகிறவர்களுக்கு கிறிஸ்து ஒரு பரிசுத்தமா இருப்பார், எப்படி இந்த அழைப்புக்குள்ள வருகிறவர்களுக்கு கிறிஸ்து இயேசு மீட்பாக இருப்பார். அப்ப நாம் இன்னைக்கு தலைப்புல எப்படி இயேசு கிறிஸ்து இந்த புது சிருஷ்டியின் அழைப்புக்குள்ளாக வந்திருக்கிற இன்னைக்கு நமக்கு அவர் எப்படி ஒரு ஞானமா இருக்கிறார், அதனுடைய அர்த்தம் என்ன, அதே போல எப்படி நமக்கு அவர் வந்துட்டு நீதியாகவும் இருக்கிறார். இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ முதல்ல நம்ம பார்க்கிறோம், இந்த ஒரு புது சிருஷ்டியின் அழைப்புக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து இயேசுதான் ஞானம் என்று தேவன் நமக்கு நிர்ணயிச்சிருக்கும் போது அதனுடைய அர்த்தம் என்ன, கிறிஸ்து இயேசு எப்படி நமக்கு ஞானமாக முடியும், அப்படி அவர் ஞானமாய் இருக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, இதுதான் நம்ம சிந்திக்கணும். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கும் போது இந்த அழைப்புல நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், புது சிஷ்டியா அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப நமக்கு தேவன் வைக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன், ஒரு தகுதி என்னன்னு சொல்லி இருக்கிறாருன்னா, அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன வருது பார்க்கிறோம், அவரே உங்களுக்கு ஞானம். நினைச்சு பாருங்க, இந்த புது சிஷ்டின் அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம் இன்னைக்கு, இந்த அழைப்புல நாம நிக்கும் போது இப்ப நமக்கு தேவன் சொல்றாரு, உங்களுக்கு இந்த அழைப்புல நீங்க நிலைச்சு நிக்கணும், நிலைத்து ஓடணும், நிலைச்சு கடைசியில ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு முதல்ல தேவை என்னது, ஞானம். நினைச்சு பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா தேவன் இந்த ஒரு ஞானத்தை வைக்கிறார். ஏன்னா நம்ம நிறைய சமயங்களில் ஞானத்தை என்ன பண்ணுவோம், பெரிய விஷயமாவே கருதுறது இல்ல. ஆனா சிம்பிளா பாருங்க, ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குணலட்சணங்களை என்ன பண்ணிடுவோம், முன்னாடி கொண்டு வந்து வைப்போம். குணலட்சணம் தான் முக்கியம், ஞானம் கொஞ்சம் செகண்டரி இல்லைங்களா, அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா தேவன் சொல்றாரு, இதுல இந்த அழைப்புக்குள்ள நீங்க புது சிஷ்யா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவை முதல்ல என்ன வேணும், ஞானம். அதனால தான் நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள் என்ன, ஒரு வசனம் படிங்க, 4:7 படிங்க, ரொம்ப கிளியரா அங்க கொடுக்கிறாரு. நீதிமொழிகள் முழுவதுமே ஞானம் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த வசனம் படிங்க, அதனுடைய முக்கியம்,
ஞானமே முக்கியம்,
ஞானமே
முக்கியம்.
வேற ஏதாவது அந்த பிளேஸ்ல போட முடியுமா நினைச்சு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா டைரக்டா சொல்றாரு, ஞானமே முக்கியம். அப்ப ஞானம் தான் முக்கியம், அந்த அர்த்தம் வருது இல்லீங்களா, ஞானமே முக்கியம். அப்புறம்
ஞானத்தை சம்பாதி,
அதனால் அதை நீங்க சம்பாதிங்க.
எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி,
பாருங்க எண்ணத்தை சம்பாதித்தாலும் நீங்க என்ன பண்ணிடுங்க, புத்தியை சம்பாதி. இது புத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறோம், புக்கிய புத்தி எதை குறிக்கிது பாருக்கிறோம், புரிந்து கொள்ளுதல், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லீங்களா. ஞானம் ரொம்ப முக்கியம், ஞானத்தை சம்பாதிச்சு கொள்ளுங்க. எண்ணத்தை சம்பாதிச்சாலும் எதை சம்பாதிச்சு கொள்ளுங்க, புத்தி. அப்படின்னா புரிந்து கொள்ளுதலை சம்பாதித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு சத்தியம் சொல்லலாம், ஒரு வசனம் படிக்கலாம், ஒரு வால்யூம் ஸ்டடி பண்ணலாம், ஆனா அதன் மூலம் நமக்கு என்ன வரும், ஞானத்தை நாம சம்பாதிப்போம், கண்டிப்பா சம்பாதிப்போம். ஆனா அந்த ஞானத்தை நம்ம எப்படித்தான் சம்பாதிக்க முடியும்னா, அந்த நம்ம படிக்கிற விஷயத்த கேட்கிற விஷயத்த புரிந்து கொள்ற விதத்துல என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ளணும். படிக்கிறேன், ஞானம் சம்பாதிக்கிறேன், வால்யூம் ஸ்டடி போகுது இல்லீங்களா, புது சப்ஜெக்ட் படிக்கிறேன், ஞானம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி சப்ஜெக்ட வச்சுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்னது, அது என்னது இல்ல, அது ஞானம் இல்ல. அப்ப ஞானம் சம்பாதிக்கணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம் இல்லீங்களா. அதான் சொல்றாரு, எண்ணத்தை சம்பாதிச்சாலும் முதல்ல என்ன பண்ணிக்க, புத்தியை சம்பாதிச்சுக்கொள்ளுங்க. புத்தி புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் நீங்க சம்பாதிச்சு கொள்ளும் போது அதன் மூலம் நீங்க என்ன பண்ணலாம், ஞானம் கூட சம்பாதிக்கலாம். ஏனென்றால் ஞானமே முக்கியம் இல்லீங்களா, ரொம்ப ப்ராமினன்ட். இந்த அழைப்புல தேவன் வைக்கும் பொழுது, இந்த புது சிருஷ்டிக்கான அழைப்புல நம்ம நிலைச்சு நிக்கணும் என்றால் அங்க சொல்றாரு அவர் பாயிண்ட், ஞானம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பான சகோதர சகோதரிகள், நம்ம பார்க்கும் போது இது வந்துட்டு எல்லா ஜனங்களுமே இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க, ஞானம் வந்துட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியம் தெரிஞ்சவங்க, சத்தியத்துல இல்லாத ஜனங்கள், உலக ஜனங்கள் எல்லாருமே இதையே ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. என்னன்னா ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனாலும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முட்டாள்தனமான காரியங்கள் செஞ்சிட்டு இருப்பாங்க. அது ஏன் தெரியுங்களா, அவங்க அந்த முட்டாள்தனமான காரியத்தை அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அதான் அவங்க ஞானம் தான் நினைப்பாங்க. யாருமே வந்துட்டு நான் முட்டாள்தனமான காரியம் செய்ய போறேன்ட்டு எந்த காரியத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க, ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு மனசுல என்ன நினைப்பு தான், நான் ரொம்ப ஞானமான விஷயத்த செய்ய போறேன் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா ஜனங்களுக்குள்ளயும் இருக்குது. ஆனா அவங்க செய்யறதோ என்னது, ஞானத்துக்கு விரோதமான காரியம். ஆனா மனசுக்குள்ள ஆழத்துல என்ன 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 ரெகக்னைஸ் பண்றாங்க, ஞானம் ரொம்ப முக்கியம், நம்ம ரொம்ப நேக்கா நடந்துக்கணும், ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும், அப்படித்தான் நடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நினைப்புல என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்க. ஆனா யாருமே நான் தப்பா தான் பண்ண போறேன், நான் தப்பு தான் செய்ய போறேன், நான் முட்டாள்தனமா தான் பேச போறேன் அப்படி எண்ணத்துல யாருமே பேசுறது கிடையாது, செய்யறது கிடையாது. அப்படின்னா என்னன்னா எல்லா ஜனங்களுக்கும் மனசுக்குள்ள அது என்ன ரெக்கக்னைஸ் பண்றாங்க, என்ன உணர்றாங்க, ஞானம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஏதேன்னு தோட்டத்துல நம்ம அம்மா எடுத்துக்கலாம் இல்லீங்களா, ஏவாள். இப்போ அவங்க வந்துட்டு அந்த ஒரு கனி சாப்பிட்டாங்க, அது தேவன் அங்கீகரிக்கல, அவர் தடை செஞ்ச ஒரு விஷயம், அது தப்பு, அது முட்டாள்தனம், என்ன வேணா நம்ம சொல்லலாம், ஒரு பலவீனம். ஆனா ஏவாளுக்கு அது எப்படி தெரிஞ்சு, அவங்க முட்டாள்தனம், பலவீனம், கீழ்படியாம இதைத்தான் செய்ய போறேன்னு சொன்னாங்களா, அது பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. இந்த பழத்தை சாப்பிட்டுதான் இந்த பாம்பு இவ்வளோ ஞானமா இருக்குதோ அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள என்னதான் வாஞ்சை, நான் இன்னும் ஞானி ஆகணும், நான் தேவனை போல ஞானி ஆகணும், எண்ணம் ரெக்கக்னைஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஞானத்தை தேடி இவங்க போகும் போது ஆனா என்ன பண்ணிடுறாங்க, தவறு அங்க பண்றாங்க, அது பலவீனத்துல அங்க வருது, அதுதான் அது தப்புங்கிறது அவங்களுக்கு அங்க தெரியல. அப்ப என்னன்னா ஏவாள் விஷயத்திலேயே கூட நம்ம பார்க்கிறோம், அவங்க கூட ஞானமா தான் நடக்கணும் அப்படின்னு விரும்புனாங்க, ஞானம் தான் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறாங்க, ஆனாலும் கூட என்ன பண்ணிடுறாங்க, தப்பு செய்யறாங்க இல்லீங்களா. அப்ப நம்ம இங்க தேவன் நமக்கு ரொம்ப அருமையா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பரிபூரண மனுஷி ஏவாள், அவங்க ஒரு காரியம் செய்யறதுக்கு அந்த பரிபூரணம் அவங்களுக்கு என்ன பண்ணல, உதவல. ஒரு பரிபூர்ண மனுஷி ஏவாளே ஞானமா நடக்க முயற்சி பண்ணும் போது வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லைனா, புத்தி சொல்றதுக்கு ஆள் இல்லைனா என்ன ஆயிடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க. அப்போ பலவீனரா அபரிபூர்ணத்தில் இருக்கிற நம்மளுடைய ஒருவருத்துடைய நிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்பதான் தேவன் திட்டத்தில் என்ன பண்ணிருக்கிறாராமா, அப்போ பலவீனரா இருக்கிற நம்மை வந்துட்டு சாத்தான் தன்னுடைய ஞானத்தினால, விழுந்து போன தூதர்கள் தங்களுடைய ஞானத்தினால நம்ம என்ன பண்ணிடுவாங்க, வழி விலக செய்து விடுவார்கள் என்று சொல்லிட்டு தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்மளுடைய சிருஷ்டிப்புக்கு முன்னாலே தெரியும், நாம் என்ன ஆயிடுவோம், விழுந்து போயிடுவோம். அப்ப நாம விழுந்து போயிடுவோம் தெரிஞ்சுட்டு அந்த விழுந்து போனது நம்மளை மீட்டுக் கொள்றதுக்கு என்ன பண்ணிடுறாரு, ஒரு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய திட்டத்துல வச்சுட்டு அப்புறம் நமக்கு சொல்றாரு, உங்களுக்கு வந்துட்டு ஞானம் வேணும்னா நீங்க ஜஸ்ட் யார பாத்துருங்க, நீங்க என்னுடைய குமாரன் அங்க வைங்க. அப்படின்னா எப்படி அந்த ஏவாளுக்கு வந்துட்டு வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் இல்லையன்னா பரிபூர்ணமா இருக்கிற அவங்களே ஞானத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்யறாங்க, செய்யறதுனால அப்ப அபரிபூர்ணமா இருக்கிற நம்மை வழி நடத்தவும் நம்மளை தேற்றவும் தான் தேவன் அவருடைய திட்டத்துல அவருடைய குமாரனை நமக்கு வந்துட்டு ஒரு முன்னோடியாக அங்க வச்சிருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய திட்டத்துல சகோதர சகோதரிகளை இந்த அழைப்புக்குள்ள பல இந்த ஒரு புது சிஷ்யனுடைய அழைப்புக்குள்ள வரும் பொழுது ஒரு ஒருத்தரும் எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலி அவருடைய திட்டம் அந்த ஈடுபலியின் மூலம் தான் தேவனோட நாம வந்துட்டு ஒப்புரவாக முடியும் இதெல்லாம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்களோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம். ஆனா பிரதர் ரசூல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, முதல் இந்த அழைப்புக்குள்ள வரும் பொழுது ஒருத்தர் உணர வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அவங்க உணர்ந்தே ஆகணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்களை வந்துட்டு பாவிகள் என்று என்ன பண்ணும், முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், முதல்ல நம்ம பாவிகள் தான். இந்த ஒரு எண்ணம் யாருக்கு இல்லையோ அவங்க இந்த அழைப்புல நிக்கவே முடியாது சொல்ற. அதாவது பாவிகள், நாம வந்துட்டு பாவிகள், தகுதியே இல்லை இந்த ஒரு எண்ணம் மனசுல ஆழமா பதியணும். சரி, இந்த நிலைமையில இருந்து எப்படி தேவனுக்கு பிரியமா நடக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் ஏற்படுத்திருக்கிற அவருடைய குமாரன் பார்க்கணும். அப்ப குமாரனுடைய பலியின் மூலத்தான் நாம தேவன்கிட்ட சேர முடியணும், நெக்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணணும், புரிந்து கொள்ளணும், அந்த விசுவாசத்துக்குள்ள நம்மை நாமே வரணும், நம்முடைய குற்றங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அப்புறம் அவருடைய ரத்தத்தினாலேயே கல்வப்படணும். இந்த ஒரு எண்ணங்களுக்குள்ள ஒருத்தர் வரும் பொழுது தான் இந்த அழைப்புல அவர் அங்க நிலைச்சு நிற்க முடியும் நம்ம சொல்றாரு. அப்போ அதாவது இந்த அழைப்புக்குள்ள நுழையும் போதே முதல்ல தங்களுடைய பாவ நிலையை உணரும் பொழுது அதற்கு ஒரு மீட்பு இயேசு கிறிஸ்து அவரை பாக்குறாங்கன்னு சொல்லும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ள கூடாதுன்னா, அப்போ நுழைஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து பார்க்கணும், அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்துவ மறந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. ஏனென்றால் அப்போ நுழைஞ்சு இயேசு கிறிஸ்துவா விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நீதி கிடைக்குது. ஆனா நீதியின் நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, பரிசுத்தம் ஆகுதல் நடக்குது. முதல்ல ஜஸ்டிபிகேஷன் சரிங்களா, விசுவாசத்தினால நீதி, நெக்ஸ்ட் என்ன ஆகுது, சாங்டிபிகேஷன் பரிசுத்தம் ஆகுதல். அப்ப இந்த பரிசுத்தம் ஆகிற விஷயத்துக்கு கூட நம்ம யாரைத்தான் சார்ந்திருக்கணும், கிறிஸ்து இயேசுவே அங்க சார்ந்திருக்கணும். அப்போ இந்த ஞானம் இதுல எந்த அளவுக்கு பங்கு இருக்குது, ஏன்னா சொல்லிட்டாரு இந்த அழைப்புல வரங்கிறவங்களுக்கு எல்லாம் கிறிஸ்துவே எப்படி இருக்கிறார், முதல்ல ஞானம் அப்படின்னு சொல்லும் போது இங்க பிரதர் ரசல் ரொம்ப கிளியரா சொல்லும் போது, இந்த ஒரு கான்சக்ரேட்டட் வாழ்க்கையில, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும், அந்த ஒவ்வொரு முடிவுகளுக்கும் என்ன முக்கியம் அப்படின்னா, ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல ஒப்பு கொடுக்கிறது, அப்புறம் நெக்ஸ்ட் ஒப்பு கொடுத்துட்ட அல்லது நேர்ந்துட்ட அந்த பொருத்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம செலுத்துறது, இது ரெண்டுக்கும் எது ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்றாருன்னா, இந்த ஞானம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப நம்ம இது ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றோம் இன்னைக்கு அப்படின்னா, சகோதர சகோதரி நம்ம புரிஞ்சுக்கணும், ஞானம் வந்துட்டு சர்வசாதாரண விஷயம் இல்ல, அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா அங்க வைக்கிறது. இன்னைக்கு நாம நினைச்சு பாருங்க, நம்முடைய கான்சன்ட்ரேஷனை நிறைவேற்ற விஷயத்துல நம்ம எவ்வளவோ முடிவுகள் எடுக்கிறோம், முதல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு தவறோம், சும்மா ஓடிட்டு இருக்கிறோம். நாம் இந்த மாதிரி பலி செலுத்தலாமா, இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா, இந்த அளவுக்கு சீரியஸ் டெசிஷன் எடுக்கலாமா அப்படின்னு நம்ம ஞானமா என்ன பண்றது இல்ல, யோசிக்கிறது இல்ல. யோசிக்கணும், தேவன் சொல்றாரு இந்த கான்சன்ட்ரேஷன் நீங்க ஃபுல் பண்ணும்னா நீங்க என்ன பண்ணும், உங்களுக்கு ரொம்ப அவசியம் ஞானம் முக்கியம். ஏன் ஞானம் முக்கியம், வித்தியாசமான ஒரு ஓட்டம் இது. அப்ப இதுல வித்தியாசமான பலிகள், விசேஷமான பலிகள் நீங்க செலுத்தணும், தைரியமா சில முடிவுகள் எடுக்கணும், தெளிவா சில முடிவுகள் எடுக்கணும், கரெக்டா சில முடிவுகள் எடுக்கணும், முடிவுகள் எடுக்கணும். ஆனா இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணும், தேவன் அங்கீகரிக்கிற பாருங்க அதெல்லாம் முக்கியம், கரெக்ட் முடிவு இல்லைங்களா, தெளிந்த முடிவு, பெஸ்ட் முடிவு. ஆனாலும் கூட தேவன் அங்கீகரிக்காத முடிவுன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம அது செய்ய முடியாது. அப்ப இவ்வளவு சரியான முடிவுகள் நீங்க உங்கள் வாழ்க்கையில எடுக்கணும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா அதற்கு எது என்ன தேவைன்னா, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் நெக்ஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, ஒரு வசனம் பண்ணீங்க யாக்கோபுல 3:17,
பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்பணிகளாலும் நிறைந்ததாயும், பச்சவாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயிருக்கிறது.
ஆமாம், பாருங்க அப்போ ஞானம்னு எடுத்துட்டோம் முதல் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம இது ஒன்னு டிஸ்கஸ், நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா இந்த ஞானம் நமக்கு இந்த அழைப்புல ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விதத்திலையும் அது பிரதானமா தேவன் வச்சிருக்காரு. இந்த ஞானம் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம இந்த அழைப்பு நிலை நிற்க முடியும்னு சொல்ல போது, இந்த ஞானம் எந்த ஞானம் அப்படின்னு சொல்லும், இது உலகத்தின் ஞானம் அல்ல. மாறாக என்ன சொல்லிட்டாருன்னா, இது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அது எப்படி இருக்கும் பரத்திலிருந்து வர ஞானம்? பாருங்க, இப்ப ஞானத்துக்குள்ள நம்ம டெப்த் ஸ்டடி பண்ணணும். அப்ப ஞானம் அது என்னது? பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அது என்ன அவ்வளவு விசேஷமான ஞானம்? அப்ப இங்க அப்போஸ்தலர் சொல்றாரு வித்தியாசமா என்னன்னா, அது எப்படி இருக்கு? முதலாவது சுத்தம், ஃபர்ஸ்ட் பியூரிட்டி. என்ன சொல்றாரு பாருங்க, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் முதலாவது சுத்தம், நெக்ஸ்ட் சமாதானம், அப்புறம் சாந்தம், அப்புறம் இணக்கம், அப்புறம் இரக்கம், அப்புறம் கனிகள், அப்புறம் வந்துட்டு பட்சபாதம் இருக்காது அந்த ஞானத்துல. அப்புறம் நல்லா நினைச்சு பாருங்க, ஞானம்னு மாத்திரம் நம்ம பேர் எடுத்துட்டோம், ஒரு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா இந்த ஞானம் எப்படி எல்லாம் இருக்கும் அல்லது எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா சொல்றாரு, அது முதல்ல சுத்தமா இருக்கணும் அந்த ஞானம் இல்லீங்களா. நெக்ஸ்ட் அது வந்துட்டு சமாதானத்துக்கு ஏதுவான ஞானமா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அது சாந்தம், அப்புறம் இணக்கம், அப்புறம் வந்துட்டு இரக்கம், கனிகள் கொடுக்கக்கூடிய ஞானம், பட்சபாதம் காமிக்க கூடாது இந்த ஞானம், நெக்ஸ்ட் இந்த இது வந்துட்டு மாயமற்ற ஒரு ஞானமா அங்க இருக்கணும். ஏன் இவ்வளவு கிளியரா இந்த ஞானத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தின் ஞானம் இருக்குது சகோதர சகோதரிகள், நினைச்சு பாருங்க, உலகத்தின் ஞானத்துக்கு என்ன குவாலிட்டி நீங்க கொடுக்கலாம், நாம கொடுக்கலாம் என்ன தகுதி நம்ம கொடுக்கலாம், அதனுடைய குணாதிசயம். இன்னைக்கு உலகத்தின் ஞானம் எதை பற்றினதுன்னா, முழுக்க முழுக்க சுயநலம் பற்றின ஒரு ஞானம். நான் எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும், என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றணும், ஒரு சுயநலம் 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 இல்லீங்களா. அப்போ சுயசித்தம் மாத்திரம் தான் செய்யறதுக்கு இந்த ஞானம் பயன்படும். சுயசித்தம் இல்லீங்களா, சுயநீதியை சார்ந்தே இந்த ஞானம் இருக்கும் இல்லீங்களா. எனக்கு என்னன்னு சரின்னு படுதோ அதை தான் நான் என்னன்னு சொல்வேன், இதுதான் சரி, இதுதான் ஞானம், இப்படித்தான் பண்ணணும் நான் சொல்லுவேன். என்னன்னா, அது எது பேஸ் பண்ணி பண்ணிட்டு சொல்லிடுப்போம், சுய நீதி. அப்போ இந்த பூமிக்குரிய ஞானம் என்று சொல்லும் போது, இது முழுக்க முழுக்கம் சுயத்தை சார்ந்திருக்கிறது. அப்போ இதை வந்துட்டு தேவன் விரும்புறதில்ல. அப்போ இந்த பரலோகத்துல இருந்துட்டு வரக்கூடிய அந்த ஞானம் வந்துட்டு இவ்வளவு லிஸ்ட் சொல்லிட்டார்னா, இந்த பரலோக பரத்துக்குரிய ஞானம் வந்துட்டு எதோட இசைந்ததாக இருக்கும் அப்படின்னா, அப்போ ஒன்னு குருந்தியர் சொல்றாரு இல்லீங்களா, 13:4-6, அந்த குணலட்சணம் அன்பு. இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் இந்த தெய்வீக குணமான அன்போட இசைந்ததா இருக்கு. இந்த ஞானம் வச்சிருக்கிறவங்க எப்படி நடந்து கொள்வாங்கன்னா, அந்த வசனங்கள் நீங்க படிக்கலாம், வசன படிங்க.
அன்பு நீடிய சாந்தமும்,
ஆமாம்,
தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்
இல்லீங்களா. போதும், அப்போ இது வந்துட்டு அன்பை பற்றி சொல்றார் இல்லீங்களா. அன்பு வந்துட்டு என்ன சொல்லாது, பொறாமப்படாது, தன்னை பத்தி ரொம்ப ஓவரா பேசிக்காது இல்லீங்களா. அப்ப வந்துட்டு சில விஷயங்களா சொல்றாரு இல்ல, சுத்தமானது செய்யும், சத்தியத்திலேயே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா, இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் கூட எதோட இசைந்து இருக்கும் அப்படின்னா, இந்த அன்பின் குணலட்சணத்தோட இசைந்து இருக்கும். அந்த ஞானம் வச்சிருக்கிறவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, தங்களை தாங்களே மேன்மை பாராட்டி கொள்ள மாட்டாங்க. அப்போ சுயநீதியை சார்ந்து இருக்க மாட்டாங்க, இவர்கள் கூட சுத்தமானது தான் செய்வாங்க, அந்த பரத்துக்குரிய ஞானம் மேன்மை பாராட்டாது. அப்ப புரியுதுங்களா. அப்ப இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் இந்த உலகத்தின் ஞானத்தின் படி இல்லாமல் எப்படி இருக்கும்னா, தேவனுடைய அந்த முக்கியமான குணலட்சணமான அன்போட இசைந்ததாக அங்க இருக்கும். அப்ப சகோதர சகோதரிகளை நம்ம மறுபடியும் சொல்லும் போது, இந்த முதல் நம்ம அழைப்புக்குள்ள வரும் பொழுது கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா தேவன் நம்மளை பார்க்கிறார். அப்படி கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா பார்க்கும் பொழுது நமக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா, ஞானம்னு தேவை சொல்றாரு. அந்த ஞானத்துக்கு நீங்க எங்க போகணும், கிறிஸ்துவே அந்த ஞானமாக இருக்கிறார். அது எப்படின்னு நம்ம கடைசியில பாக்கலாம். இப்ப மறுபடியும் இந்த ஞானத்தை நம்ம கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கணும். ஏன்னா இந்த ஞானம் எப்படி சொல்லிட்டாரு, முதலாவது சுத்தம் உள்ளது. அப்ப நல்லா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, இந்த ஞானம் சமாதானம். அப்போ பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சமாதானத்தை விரும்பும். இப்ப நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேட்கணும், எவ்வளோ அந்த நூல் பிடிச்ச மாதிரி காரியம் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு. பரத்திலிருந்து வர ஞானம் எதைத்தான் விரும்பும், சமாதானத்தை விரும்பும் சரிங்களா. ஆனா அங்க ஒரு ஆர்டர் இருக்கு, அந்த வசனத்துல இருக்கிற ஆர்டர் அப்படியே வரணும், ஒன்னு முன்னாடி வரக்கூடாது, ஒன்னு பின்னாடி போகக்கூடாது. பரத்துல இருந்து வர ஞானம் நம்மளுக்குள்ள கிரியை செஞ்சா இந்த ஞானத்தை நாம எப்படி பிரயோகிப்போம், எப்படி பிரயோகிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டோம்னா, அந்த வசனத்துல ஒரு வரிசையில கொடுத்திருக்கிறாரு. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சமாதானத்தை தான் விரும்புவோம், ஆனா அதுக்கு முன்னாடி என்ன அதை எதிர்பார்க்கும், சுத்தம். முதலாவது என்ன சொல்லியிருக்கிறார், சுத்தம். முதல்ல பரிசுத்தம், சுத்தம்னா என்ன சொல்லணுமோ ஹோலினஸ் இல்லைங்களா, முதல்ல பரிசுத்தம் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் நானும். அப்ப அந்த பரிசுத்தத்தை தான் ஃபர்ஸ்ட்ல வைக்கும் ஞானம். பாருங்க, ஞானம் நம்ம ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனைய நம்ம கையாளும் போது, இன்னைக்கு நமக்கு அநேக பிரச்சனைகள், அநேக சோதனைகள், அநேக வஞ்சனைகள், பலவீனங்கள் இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைகள் இதுல எல்லாருந்து புது சிருஷ்டி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது, புது சிருஷ்டிக்கு இங்க என்ன குண லட்சணம் வேணும், ஞானம் பிரயோகிக்கணும். அப்ப இந்த ஞானம் பிரயோகிக்கும் போது கூட புது சிருஷ்டி எப்படி பிரயோகிக்கணும்னா, உடனே பீஸுக்கு போகாது, உடனே சமாதானத்துக்கு போகாது. சமாதானத்துக்கு முன்னாடி இந்த ஞானம் எதைத்தான் வைக்கும், பரிசுத்தம் இருக்குதா, ஒரு பரிசுத்தம் இருக்குதா. இப்போ ஒருத்தர் பலவீனர், ஒரு தவறு பண்ணிட்டாரு, ஏதாவது ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, அவருக்கு அவர் மேல நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது இல்லீங்களா. இப்போ இந்த ஞானத்தை நாம புது சிருஷ்டியா பயன்படுத்தும் போது, பரத்திலிருந்து வர ஞானம் எதை கூட விரும்புது, சமாதானத்தை விரும்புது. ஆனா அதுக்கு முன்னால் என்ன பார்க்கணும், ஆமாம். ஏன் என்றால் சகோதர சகோதரிகளே, இந்த மாம்ச சிந்தை என்ன பண்ணும் தெரியுங்களா, இந்த ஃபிளஸ்லி ஞானம், இந்த பூமிக்குரிய ஞானம் முதல் முதல்ல எதைத்தான் கொண்டு வந்து வைக்கும்னா, என்னதான் இருக்கட்டும் முதல்ல அன்பு இருக்கணும், இல்லாட்டி முதல்ல சமாதானம் இருக்கணும். ஆனா புது சிருஷ்டி ஞானத்துல பார்க்கும் பொழுது சமாதானம் வேணும், அன்பு வேணும், அதுக்கு முன்னால என்ன வேணும், பரிசுத்தம் இருக்குதா. புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிளா புரியுது. அப்போ எப்படி ஆர்டரா யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த நிதானிக்கணும், அதுதான் நமக்கு அங்க தேவன் அங்க சொல்லிடுறோம். என்னன்னா, இப்ப சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம சொல்றோம், அப்ப வந்துட்டு இந்த பலவீனத்துல என்ன பேசுவோம் நம்ம வந்துட்டு, நமக்கிட்ட கூட ரொம்ப ரீசெண்டா ஒரு ஒரு சகோதரர் வந்துட்டு, பிரதர் உங்ககிட்ட அகாப்பே லவ் இல்ல அப்படின்ட்டார். நம்ம என்ன சொல்ல முடியும், சரி நீங்க இல்லன்னு சொல்லிட்டா இல்ல நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த அன்பு இல்லையா இருக்குதா அப்படிங்கறது யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் இல்லீங்களா, நமக்கு கூட சரியா தெரியாது. ஆனால் தேவன் கிருபையில அந்த ஒரு எண்ணம் நமக்கு இல்லாதா இல்லைன்றதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனாலும் கூட அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு என்ன இல்ல அந்த வார்த்தை அகாப்பே இல்ல உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நம்ம என்னதான், அவர் மேல் வருத்தம் இல்ல, கோபம் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா நம்ம யோசிக்கும் போது இந்த பாயிண்ட் இன்னைக்கு நமக்கு ரொம்ப கரெக்டா கிளிக் ஆகுது. அப்போ மாம்சத்துல நாம் சிந்திக்கும் போது முதல்ல என்ன சொன்னோம்னா, peace at any price, இதுதான் யாருடைய எண்ணம்னா, ஒரு புது சிருஷ்டியினுடைய எண்ணம் இல்ல. என்ன எண்ணம்னா, சமாதானம் இருக்கணும் முதல்ல, முதல்ல அன்பு நீங்க காமிக்கணும், நீங்க என்னதான் சொல்லிட்டாலும் முதல்ல அன்பு காமிக்கணும் அப்படின்னு எது சொல்லும், உலகத்தின் ஞானம் சொல்லும். ஆனா புது சிருஷ்டி ஞானம் ரொம்ப கிளியரா இருக்கும், முதலாவது பரிசுத்தம், முதல்ல பரிசுத்தம் இருக்குதா, தென் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன, peace, next peace, உடனே peace, உடனே சமாதானம் இல்லீங்களா. முதல்ல பரிசுத்தம் காமிக்கணும், நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்க, தான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். பரத்திலிருந்து வர ஞானத்துக்கு சமாதானம் அவசியம் தான், சமாதானத்தின் மேல பிரியமா இருக்கும். ஆனா எதை விட அதிகமா சமாதானத்தை நேசிக்காது, முதல்ல எதை நேசிக்கும், பரிசுத்தம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கணும், இந்த ஒரு இன்னைக்கு இதெல்லாம் நம்ம வச்சு ஜட்ஜ் பண்ணணும் சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு ஏன்னா நமக்குள்ள நிறைய வரும பிரச்சனைகள். அப்ப வந்துட்டு இது வந்துட்டு வேற ஏதோ குதர்க்கமா பேசுறதுக்கு இல்ல, என்னன்னா ஒரு புது சிருஷ்டி. ஏன் என்றால் அப்போ தவறு செய்யறது நானா இருந்துட்டாலும் நீங்களா இருந்துட்டாலும் நம்ம மறுபடியும் குணப்படணுமா இல்லையா. அப்ப ஞானமா நாம டீல் பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா, நம்மை நீதிமானா காட்டிக்கொள்ளலாம். ஆனா பலவீனமா இருக்க நம்முடைய சகோதரர்கள் என்ன மாட்டாங்க, அவங்க சீர் பொருந்த மாட்டாங்க. அப்ப ரொம்ப ஞானமா ஆக்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிரதர் லைஃப்ல பரிசுத்தம் இல்ல, உண்மை இல்ல, அது நம்ம கீப் அப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அன்பு வரும், சமாதானம் வரும், எல்லாம் வரும். அப்போ இந்த ஞானம் சொல்லும் போது, இது புது சிருஷ்டிக்கு முதல்ல ரொம்ப முக்கியம் சொல்லும் போது, இந்த ஞானம் கூட எப்படி இருக்கும்னா, முதல்ல பரிசுத்தத்தை விரும்பும், சுத்தம் முதல்ல விரும்பும், வாழ்க்கையில பேச்சில எண்ணத்துல மாத்திரமில்ல நடத்தியில பரிசுத்தம் பார்க்கும். பரிசுத்தம் பார்த்து அந்த பரிசுத்தம் இருக்கும் பட்சத்துல நெக்ஸ்ட் என்ன சொல்லும், சமாதானம். நெக்ஸ்ட் சமாதானம், அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வருது பார்க்கணும் நம்ம. ஏன் என்றால் நம்ம இப்ப இங்க ஒரு பாயிண்ட் சொல்லணும், ஏன் இந்த மாதிரி முதல்ல அன்பு வேணும், முதல்ல சமாதானம் இருக்கணும். பிரைஸ் என்னது, பீஸ் அட் எனி பிரைஸ் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இது வந்துட்டு இது அகாபே லவ் இல்ல, சென்டிமெண்டல் லவ் இல்லீங்களா, சும்மா சென்டிமெண்ட்டுக்கு அன்பே இல்லையா, அன்பே இல்லையா எங்க மேல, என்னதான் சொல்லிட்டாலும் அன்பே இல்லையா, சென்டிமெண்ட் அன்பு பரிசு புது சிருஷ்டிக்கிட்ட இல்ல இல்லீங்களா. தேவனுடைய அன்பு இருக்கணும், தேவனுடைய அன்பு முதல்ல பரிசுத்தம் பார்க்கும். பரத்திலிருந்து வர ஞானம் முதல் கிரிட்டீரியா என்ன பார்க்கும், பரிசுத்தம், சுத்தம். நெக்ஸ்ட் அங்க சமாதானம். அடுத்த வார்த்தை என்ன வருது நம்ம தமிழ்ல,
சாந்தம்,
சாந்தம், சாந்தம். அது சாந்தம்னா என்ன தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல நல்ல வார்த்தை அமைதி, இங்கிலீஷ்ல தான் நமக்கு நல்லா பிடிக்குது. வார்த்தை என்னன்னா ஜென்டல், ஜென்டல் பாருங்க, ஜென்டில்னஸ் நான் அடிக்கடி நம்ம சொல்லுவோம், புது சிருஷ்டி பக்கா ஜென்டில் சொல்லுவார் பிரதர் ரசல் ரைட்டிங்ல சொல்லும் போது, புது சிருஷ்டி ரொம்ப ஜென்டில். ஜென்டில் என்ன முதல்ல தமிழ்ல சாந்தம் எப்படி சொல்லலாம், ஜென்டில், ஜென்டில், ஜென்டில்மேன் நம்ம சொல்றோம் இல்லீங்களா, யாரை வந்துட்டு ஜென்டில்மேன் சொல்லுவோம் நாம, அது நான் எதுவும் பேசல நீங்களே தான் யோசிச்சுக்கணும். ஆனா ஜென்டில்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், பேச்சுல ஜென்டில்னஸ் வேணும், நம்மளுடைய ஆக்சன்ஸ்ல ஜென்டில்னஸ் வேணும், சத்தியம் சொல்றதுல கூட ஜென்டில்னஸ் வேணும், கடிந்து கொண்டா கூட ஜென்டில்னஸ் வேணும், சும்மா காட்டுத்தனமா இல்ல இல்லீங்களா, ஒரு வைராக்கியத்துக்குன்னு இல்ல, ஜென்டில்னஸ் வேணும். ஒரு புது சிருஷ்டி டீல் பண்ணா எப்படி டீல் பண்ணுவார், அப்படி டீல் பண்ணணும் இல்லீங்களா. நாம போலீஸ்காரர் மாதிரி கடிஞ்சு கொள்ள முடியாது இல்லீங்களா, ஒரு புது சிருஷ்டி மாதிரி கடிந்து கொள்ளும் பொழுது அது எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கலாம். மறுபடியும் சொல்லலாம், வேணா எக்ஸாம்பிள் கிரைஸ்ட் பாத்துக்கலாம், இல்லாட்டி வேற எக்ஸாம்பிள் 12 அப்போஸ்தலர்கள் இருக்கு நம்ம பாத்துக்கலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா இந்த சாந்தம் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆனா இங்க பிரதர் சொல்லும் போது இந்த சாந்தம் கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ள கூடாதுன்னா, இந்த புது சிருஷ்டி ஏற்கனவே ரொம்ப ஜென்டிலானவர், அவர் ஜென்டிலா இருக்கிறதுனால அப்புறம் அவருக்கு வரிசுத்தம் விரும்பினாரு, அப்புறம் வந்துட்டு சமாதானம் விரும்பினாருன்னு கிடையாது. இது உண்மையிலே எப்படி வருதுன்னா, முதல்ல பரிசுத்தம் பார்த்தாங்க, அதன் அடிப்பில் அன்பு செலுத்தி சமாதானம் ஆனாங்க. இப்படி இருக்கணும்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது வாழ்க்கையில, ஜென்டில்னஸ் வருது, சாந்தம் கூட அவங்க லைஃப்ல அங்க வருது நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜென்டில்னஸ் வந்துட்டு மூணாவது சாந்தம். அப்புறம் என்ன சொல்லிருக்கிறார்,
இணக்கம் உள்ளதாயும்,
இணக்கம், இணக்கம்னா என்ன, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை சகோதர சகோதரர், நான் இங்கிலீஷ்ல சொன்னா பிளெக்சிபிலிட்டி சொல்லலாம், இணங்கி போதல், புரியுதுங்களா, இணங்கி போதல், பிளெக்சிபிலிட்டி இல்லீங்களா. அது ஆனா பிரதர் வேற, அவர் இங்கிலீஷ்ல வேற யூஸ் பண்றாரு, ஆனா சிம்பிளா சொல்லணும்னா பிளெக்சிபிலிட்டி எப்படின்னா, ஒருத்தருடைய பலவீனங்கள் சரி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லீங்களா, இன்னொருத்தருடைய கோபம் சரி கொஞ்சம் பொறுத்துக்கலாம், இணக்கம் பாருங்க, ஐயோ நம்ம ஒரு கருத்து நினைச்சோம் அவர் வேற கருத்து நினைச்சிட்டார், பரவாயில்ல பரவாயில்ல இல்லீங்களா. இந்த குவாலிட்டி நீங்க நினைச்சு பாருங்க, ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி வந்துட்டு பிளெக்சிபிளா சபை போகாது. நான் என்னுடைய பாயிண்ட்ஸ்ல என்ன அப்படின்னா, பிரதர் அவருடைய பாயிண்ட்ஸ்ல என்னாருன்னா, ரெண்டு பேரும் மிக்ஸா இருக்கு, சான்ஸே இல்ல, ஒரு ஒர்க் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யவே முடியாது, தேவன் செய்யணும்னு நினைப்பாரு, நான் மாட்டேன் அவர் சொல்லுவாரு, நான் மாட்டேன் நான் சொல்லிட்டு இருப்பேன், அப்புறம் தேவன் பார்த்து வேற ரெண்டு பேர் தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு, நம்ம ரெண்டு பேரும் நின்றுட்டே இருக்க வேண்டியது, நான் என் பாயிண்ட் அவர் பாயிண்ட்ல நின்றுட்டு. அப்ப அந்த பிளெக்சிபிள்னஸ் இணக்கம் உள்ள குணம். அப்போ இந்த ஞானம் பாருங்க, அந்த புது சிருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப இந்த அழைப்புல அவசியமான அந்த ஞானம், பரத்திலிருந்து வர ஞானம் அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட அந்த ஞானத்துக்குள்ள சில குணாதிசயங்கள் சொல்றாரு. அது முதல்ல பரிசுத்தம் பார்க்கும், பரிசுத்தம் இருந்தா பீசபிள், சமாதானம், சமாதானம் இருந்துட்டா கூடவே என்ன வரும், சாந்தம், எல்லா விதத்திலையும் ஒரு சாந்தமான அணுகுமுறை, ஒரு ஜென்டில் பிஹேவியர் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு சொல்றாரு பாக்குறோம், அங்க இணக்கம் இல்லீங்களா, ஒருத்தரோடு ஒருத்தர் இசைந்து சகிச்சு பொறுத்து இல்லீங்களா, அவரு கூப்பிட்ட வழிக்கு நாம போய் இல்லீங்களா, அந்த ஒரு ஒரு குவாலிட்டி கூட நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் மூணாவது கட்டுக்கடுத்து என்ன சொல்றாரு,
இரக்கத்தாலும்,
கரெக்ட், இரக்கம் தேவனுடைய குணாதிசயங்கள்ல ஒரு முக்கியமான குணாதிசயம் என்று சொல்லும் போது, இந்த புது சிருஷ்டி பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஞானம் கூட எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இந்த இரக்க குணத்தை கன்சிடர் பண்ணும். அதே சமயத்தில் இந்த இரக்க குணம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இரக்க குணம் ஒருத்தர் பலவீனத்துல தவறு செய்யும் போது சரிங்களா, ஒருத்தர் வந்துட்டு அறியாமையில தவறு செய்யும் போது இந்த இரக்க குணம் அவங்க பார்த்துட்டு என்ன காமிக்கும், இரக்கம் காமிக்கும், இரக்கம் காமிக்கும். எப்படி இரக்கம் காமிக்கும், பலவீனத்துல செஞ்சா, அப்புறம் அறியாமையில செஞ்சா, ரெண்டு கருத்தும் தெரியும் உங்களுக்கு, அறியாமைனா ஒண்ணு பலவீனம்னா ஒண்ணு இல்லீங்களா, ரெண்டுலயும் செஞ்சிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சா இந்த புது சிருஷ்டி என்ன பண்ணுமா, ஞானமா அந்த இரக்கம காமிக்கும். அதே புது சிருஷ்டி அதே ஞானத்தை வச்சு அதே இரக்கம் காண்பிக்காது. எப்போ அதே தவறு வில்ஃபுல் சின்ன பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும், வில்ஃபுல் சின்ன மனமுவந்து செய்யற பாவம், சொல்லி சொல்லி கேட்கல, காதே கொடுக்கல கர்த்தருடைய ஆவிக்கு, அதுக்கப்புறமும் பாவம். இப்போ புது சிருஷ்டி என்ன காமிக்காது, இறக்க மாட்டாது சொல்லலாம். இட் வில் நாட் ஷோ சிம்பதி. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? இட் வில் நாட் ஷோ சிம்பதினா இரக்கம் காட்டாது. ஆனா அது யார்தான் இப்ப சென்டிமெண்டா இருந்தா என்ன கேப்பீங்க, நீங்கெல்லாம் புது சிருஷ்டியா, ஒரு அன்பு இல்ல, ஏன்னா பொறுத்து போக மாட்டீங்களா? அப்ப நம்ம கேப்போம், எவ்வளவு தடவை சொல்லியாச்சு வசனத்தின் படி, எவ்வளவு தடவை சொல்லியாச்சு. அதான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி, உங்களுக்கு நம்ம கலந்த கிளாசஸ்ல நம்ம பாத்துருக்கோம். மன்னிப்புன்னு சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றாரு இல்லைங்களா, அப்ப இதெல்லாம் மன்னிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப மன்னிப்புல சொல்லும் போது நீங்க வந்துட்டு அவருக்கு மன்னிக்கணும் இல்லைங்களா, நீங்க அதை அந்த குற்றத்தை உணர்த்துங்க. அவர் மனஸ்தாபப்பட்டால் என்ன பண்ணு, நீ மன்னி. ஒரு கண்டிஷன் முன்னாடி வைக்கிறார், உடனே நம்ம புது சிருஷ்டி மன்னிக்கணும். தப்பு செஞ்சா தப்பு செஞ்ச உடனே மன்னிக்கிறது இல்ல, அவர் மனஸ்தாபப்பட்டாரா பார், அது பாடுறதுக்கு என்ன பண்ணும், நீ முதல்ல அதை உணர்த்து. தப்பு, இந்த வசனத்தின் படி தப்பு, தப்பா, ஐயோ தப்பு, நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்றேன் பிரதர் சாரி. அப்ப மனஸ்தாபப்பட்டது எப்படி, வாயிலா, வாயில் இல்ல, ஆக்சன்ஸ்ல இருக்கணும் இல்லீங்களா. இன்னைக்கு நம்ம நிறைய வாயில பார்த்து கூட கோட்டை விட்டுடுறோம், சொன்னாங்க நம்பிட்டோம், நம்ப கூடாது இல்லீங்களா. அது எப்படி பாக்கணும் புது சிருஷ்டி, அந்த நடத்தையில தெரியும் பரிசுத்தம்ங்கிறது உண்மைங்கிறது, நடத்தையில தெரியும். அப்ப நடத்தையில தெரியும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கேட்க கூட நம்ம எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, மனசுல ஃபுல் ஃபர்கிவ்னஸ் வரும் இல்லீங்களா. ஆனா தேவன் கண்டிஷன் கொடுக்கிறாரு, மன்னிங்க, உணர்த்துங்க. ஆனா எப்போ அவங்க உணர்ந்து மனஸ்தாப பட்டால் அப்படின்னா, வாயில சொல்லி இல்ல, அவங்க கிரியைகள்ல தெரியும். எப்படி அவங்க பாவம் செஞ்சது உங்களுக்கு கிரியையில தெரிஞ்சிச்சோம், அது போல அவங்க மனம் திரும்புறது கூட எங்க தெரியணும், உங்க கிரியையில தெரியணும். இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், பரத்துல இருந்து வரக்கூடிய ஞானம். அப்ப அந்த ஞானம் என்ன பண்ணுவோம், முதல்ல பரிசுத்தம் இருக்குதா, நெக்ஸ்ட் வந்துட்டு சாந்தம் இருக்குதா, அமைதி இருக்குதா, அப்புறம் சாந்தம் இருக்குதா, அப்புறம் இரக்கம் இருக்குதா, இணக்கம் உள்ளதா இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு இரக்கம் காண்பிக்கும். எப்போ இது வேணும்னே செஞ்சு மீறி மீறி செஞ்ச பாவமா இல்லையா செக் பண்ணிட்டு, அப்புறம் வந்துட்டு அது அப்படி பலவீனத்தினால அறியாமையினால இருந்துச்சுன்னா அங்க வந்துட்டு அந்த அந்த இறக்க குணம் பாராட்டுவாங்க. இல்லாட்டி புது சிருஷ்டி, அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா புது சிருஷ்டி ரொம்ப சாஃப்ட், புது சிருஷ்டி ரொம்ப ஹார்டு. தெரியுதுங்களா, தெரியுதா, அது ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தேவனுடைய நீதி பரிசுத்தம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா புது சிருஷ்டி ஒரு கோடு வச்சிருக்கோம், அது எக்ஸ்பெக்ட் பண்ணும். புது சிருஷ்டி அப்படித்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். தேவன் பாக்கலையா அவருடைய நீதி பயன்படும் போது எப்படி, ஆப்பிள் தானே சாப்பிட்டேன் சொல்லலையா, ஆப்பிள் இல்ல சாரி, பழம் தானே சாப்பிட்டே சொல்லல, பழம் சாப்பிட்டியா வெளியே போத சொன்னார், நீதினா நீதி தான். அப்ப அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கணும் இல்லீங்களா, அது நம்முடைய வாழ்க்கையில் கூட அங்க தேவன் அந்த புது சிருஷ்டிகளுக்கு இந்த ஞானம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஞானம் இப்படி நேர்த்தியா பயன்படுத்துறதுனால கண்டிப்பா புது சிருஷ்டி என்ன பார்க்காது, பாராபட்சம் இல்லீங்களா, அங்க பார்சியாலிட்டி வருது இல்லையா, பட்சபாதம், பாராபட்சம் பார்க்காது. அப்ப பாராபட்சம் பார்க்காதுன்னா இந்த புது சிருஷ்டி மனசுக்குள்ள இருக்கிற சிந்தை தான் பார்க்குது. வெளியே நல்ல கலர், நல்லா இருக்கிறாரு, அழகா இருக்கிறாரு, ரிச்சா இருக்கிறாரு இல்லீங்களா, பார்க்க மீக்னஸ் இருக்கு, அப்படி இல்ல இல்லீங்களா, அவங்களுடைய கேரக்டர் நோட் பண்ணுவாங்க. புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியை எப்படித்தான் ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்னா, பை கேரக்டர், அவங்களுடைய குணலட்சணம் பார்த்து, ஓ பிரதர் நல்லா இருக்காரு, பாக்குறதுக்கு நல்லா இருக்காரு, அந்த மாதிரி இல்ல பிரதர் அப்படியே சொல்றாரு, நல்ல வெள்ள ஸ்கின் இருந்துட்டா புது சிருஷ்டியாவோ அவரு கூட புது சிருஷ்டி நினைக்க முடியாது, அப்படி இல்ல, வெள்ளையா இருக்கனால புதுசா இருக்கிறாரு நினைக்கிறது இல்ல இல்லீங்களா. அப்ப வந்துட்டு என்ன, உள்ளுக்குல என்ன இருக்கணும், அந்த கேரக்டர் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணும். அப்ப அதுல வந்து கேரக்டர் பாத்துச்சுனாவே என்ன என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, பாராபட்சம் பாக்குறதுக்கு இல்ல, இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், படிச்சவர் படிக்காதவர், அவர் நல்லவர் இவர் கெட்டவர், இந்த விஷயம் எல்லாம் இல்ல. கிறிஸ்துவின் குணலட்சணம் உங்களுக்குள்ள கொஞ்சம் 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 தெரியுதா, அந்த கேரக்டர் இருக்குதா, லைக்னஸ் இருக்குதா, அப்படிங்கும் பொழுது அதை பார்க்கறதுனால அந்த ஞானத்தை பயன்படுத்தும் போது பாராபட்சம் இருக்காது. இவ்வளவு காரியங்கள் இருக்குது, என்னென்ன இருக்குது, முதல்ல பரிசுத்தம் பாக்குது, நெக்ஸ்ட் சமாதானம் பாக்குது, நெக்ஸ்ட் சாந்தம் பார்க்குது, அப்புறம் இணக்கம் இரக்கம் இல்லீங்களா, பாராபட்சம் எதுவும் இல்லாதனால இந்த ஞானம் எப்படிப்பட்ட அன்பு, எப்படிப்பட்ட ஞானம் தான் இந்த ஞானம், மாயமற்ற ஞானம், மாயம் இல்ல இல்லீங்களா, மாயம் இல்ல, ஞானம் என்று சும்மா சொல்லிக்கிறது இல்ல. அப்ப மாயமற்ற ஒரு ஞானம், இந்த ஞானம் தான் அங்க சொல்லிடுறார் இல்லீங்களா, இது வந்துதான் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். இந்த ஞானம் யாருக்கு அவசியம், புது சிருஷ்டிக்கு முதல் அவசியம், அவசியம் இல்ல, இதுதான் ஏன்னா அந்த வசனம் எப்படி படிக்கிறோம், முதலாவது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமோ,
முதலாவது
அங்க சொல்லிட்டாரு, நம்ம பிரதர் ரசில் பாயிண்ட் சொல்லும் போது அந்த முதல் என்ன விஷயம் சொல்றாரு, இவரே நமக்கு ஞானம், ஃபர்ஸ்ட்
எட்டு பாயிண்ட் ஞானம் ரொம்ப முக்கியம். அப்ப இன்னைக்கு நீங்க நினைச்சு கொள்ளலாம், இந்த ஞானத்தை நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் தேவன் கொடுக்கிறாரா இந்த அழைப்புல, இந்த ஞானம் நம்ம எப்படி எல்லாம் பெற்றுக்கொள்ளணும், எவ்வளவு பிரயாசப்படணும், இதுக்கு எந்த அளவுக்கு நாம கனம் கொடுக்கணும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில. சும்மா தேவன் திட்டம் வேணா, தேவன் பிளான் வேணா, குரோனாலஜி வேணா, டாக்டரின்ஸ் ஸ்ட்ராங்கான டாக்டரின்ஸ் வேணா, புக் ஸ்டடி எதுவும் வேண்டா அப்படின்னா ஏன்னா என்ன அர்த்தம், இந்த புதோஷிஸ்டி அழைப்புல நான் நிக்க வேண்டா அர்த்தம் இல்லைங்களா. முதல்ல என்ன வேணும், ஞானம் நமக்கு ரொம்ப வேணும். இல்லாட்டி அதான் சொல்லிட்டாரு, ஞானமே முக்கியம், ஞானம் முக்கியம் இல்லைங்களா. என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இந்த ஞானம் எங்க கிடைக்கும், புதுசு அவள்கிட்ட ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டான் இல்லைங்களா. இது எந்த எங்கேயும் கிடைக்காது, வேற எங்கேயும் கிடைக்காது. இவரே உங்களுக்கு ஞானம். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் தேவன் யாருக்குள்ள வச்சு அனுப்பிச்சுட்டாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள வச்சு அனுப்பிச்சுட்டாரு. அவர் ஒரு டெசிஷன் எடுத்தா எப்படி இந்த ஞானத்தை பயன்படுத்துறார் நீங்க பாக்கணும்னா பாத்துக்கங்க. இந்த விஷயம் எல்லாம் பரிபூர்ணமா கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தனால அவரே உங்களுக்கு எப்படி இருக்கிறார் ஞானம். ஏன் அந்த ஞானம் யாருக்குள்ள பரிபூர்ணமா இருந்துச்சு, கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமா இருந்துச்சு. அப்ப நீங்க அவரை நான் இங்க பார்க்கும் போது உங்களுக்கு இந்த ஞானம் சோர்ஸ், அங்க இருந்துட்டு உங்களுக்கு ஞானம் வரும், வேற சோர்ஸ் கிடையாது. இருக்குது இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்துவே ஞானம்னா எப்படின்னா அவருடைய மெசேஜ், அவருடைய உபதேசங்கள் தான் அந்த ஞானம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய நடத்தைகள், அவருடைய கிரியைகள் தான் அந்த ஞானம். இந்த ரெண்டுல தான் இருக்குது, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஞானம் பொழுது. அது எங்க இருக்குது, அவருடைய போதனையில, அவருடைய நடத்தையில காண்பிச்சார். இன்னும் ரொம்ப முக்கியமா அவருடைய 12 சீஷர்கள், அவங்களுடைய போதனையில, அவங்களுடைய நடத்தைகள்ல. இன்னும் அதிகமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னால் அவங்க அடிச்சு உடுகள்ல வாழ்ந்துட்டு இன்னும் பரிசுத்தவான்கள், அவங்களுடைய போதனையில அவங்களுடைய நடத்தையில இந்த ஞானம் இருக்குது. ஆனா இது எல்லா சோர்ஸ் எங்க தான் போனோம், கிரைஸ்ட். அதான் அவரே உங்களுக்கு என்ன ஆகிறார், முதல் பாயிண்ட் ஞானம் ஆகிறார். இந்த ஞானம் சகோதர சகோதரிகளே இந்த ஒரு அழைப்புல ரொம்ப முக்கியமானது, முதன்மையானது தேவன் சொல்றார். அப்ப நீங்க நினைச்சு பாத்துக்கோங்க நம்ம இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா அந்த வசனம் பண்ணீங்க சிஸ்டர் மறுபடியும்,
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார்.
ஆமாம் இல்லைங்களா, அவரே நமக்கு ஞானம். அப்ப அவர் எப்படி நமக்கு ஞானம், வசனம் பார்த்தோம், விஷம் விளக்கங்கள் பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் என்னவா இருக்கிறார் நமக்கு,
நீதி.
கிரைஸ்ட் அவர் ஜஸ்டிபிகேஷன், இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி நீதியா இருக்கிறார். இந்த அழைப்புல வரக்கூடிய ஒருவொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவையே தேவன் வந்துட்டு நீதியா வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்ல இதனுடைய அர்த்தம் என்ன. அப்போ இந்த நீதிமான் ஆக்கப்படுதல், ஜஸ்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கணும். போன வாரம் அதை பத்தி கொஞ்சம் பேசணும், ஆனா இன்னைக்கு அதை பத்தி டீட்டெயிலா பேச வேண்டிய சந்தர்ப்ப சூழல். என்னன்னா ஏசு கிறிஸ்துவே நமக்கு எப்படி இருக்கிறார், நீதியாய் இருக்கிறார். அது என்ன, அது நீதியா எப்படி ஏசு கிறிஸ்து இருக்க முடியும் அப்படின்னா நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் பார்க்கணும். ஜஸ்டிபிகேஷன் அதாவது ஏசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும் போது ஒருத்தர் என்ன ஆகிறார், நீதிமான் ஆக்கப்படுகிறார். புரியுதுங்களா, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும் போது பாவியாகிய ஒருத்தர் என்ன ஆகிறாரு, நீதிமான் ஆக்கப்படுறார். இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் இங்கிலீஷ்ல ஜஸ்டிபிகேஷன். அப்ப இந்த ஜஸ்டிபிகேஷன் இல்லாட்டி நீதிமான் ஆக்கப்படுதல்னா என்ன, அப்ப அந்த வார்த்தைக்குள்ளேயே மூணு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கலாம். நீதிமான் ஆக்கப்படுதல் என்னும் போது அதுக்குள்ள முதல்ல நீதி இருக்குதா, நீதினு ஒண்ணு இருக்குதுங்களா, நீதினு ஒண்ணு இருக்கு. அதாவது தேவன் நிர்ணயிச்ச ஒரு விஷயம் இதுதான் நீதி. அப்போ நீதிமான் ஆக்கப்படுதல் சொல்லும் போது நீதி இருக்குது, அந்த இடத்துல நீதிக்கு புறம்பா நிறைய பேர் போயிட்டது தெரியுதுங்களா, ஏன்னா அப்படி இருக்கிறவங்கள தான் என்ன பண்ண முடியும், நீதிமான் ஆக்க முடியும். நீதின்னு ஒண்ணு தெரியுது, நீதிமான் ஆக்கப்படுதல் வார்த்தைக்குள்ள நீதின்னு ஒண்ணு தெரியுது, நீதிக்கு விரோதமா இன்னொரு காரியம் இருக்கிறது தெரியுது. அப்படி போயிட்டனாலதான் இவங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, நீதிமான் ஆக்கப்படுற அங்க ஒரு விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா இப்படி நீதி அநீதி, இந்த அநீதியில இருந்துட்டு நீதிக்கு கொண்டு வர காரியம், இந்த மூணு விஷயம் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே அடங்கியிருக்கு. நீதிமான் ஆக்கப்படுதல் எப்படி விளக்கலாம் அப்படின்னா அதுல நீதி இருக்குது, நீதினு ஒண்ணு இருக்குது, அந்த நீதியிலிருந்து விலகி போன அநீதியான ஒரு நிலை இருக்குது. இந்த அநீதியான நிலையிலிருந்துட்டு ஒருத்தர் என்ன பண்றது, மறுபடியும் நீதிக்கு கொண்டு வருது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது ஜஸ்டிபிகேஷன். எப்படி நாம சொல்லலாம், பிரதர்ஸ் ஒரு உதாரணம் சொல்லலாம். எப்படின்னா இப்ப நீதினாவே என்ன நமக்கு ஞாபகம் வரும், ஒரு அம்மா கண்ணை கட்டிட்டு என்ன பிடிச்சிடுவாங்க, தராசு பிடிச்சிடுவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த தராசுல ஒரு இடத்துல ஒரு கல் இருக்குது இல்லைங்களா, ஒரு ஒரு தர ஒரு ஒரு தட்டுல கல், இது வந்து தேவனுடைய நீதியை நாம் வைத்துக்கொள்வோம் சரிங்களா. இப்ப இந்த கல்லுக்கு இணையா சமமா இருக்கணும்னா இந்த தட்டுல கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒண்ணு அவசியம் சரிங்களா. இந்த நீதிக்கு இவ்வளோ கீழ்ப்படிதல் காண்பிக்கணும் இல்லைங்களா. அப்போ இந்த கீழ்ப்படிதல் கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த தட்டை என்ன எடுத்து பாக்குறோம், எங்க எங்க மேல போயிடுது, நீதி என்ன பேலன்ஸ் ஆகுறது இல்ல. அப்ப தேவனுடைய நீதி ரொம்ப இருக்குது ஆனா கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது, இல்லவே இல்ல ரொம்ப மேல இல்லைங்களா. இந்த மாதிரி கண்டிஷன் வச்சுதான் தேவன் யார முதல் முதல்ல பார்த்தார் அப்படின்னா ஆதாம் பார்த்தார் இல்லைங்களா. அப்போ அவருடைய நீதி வச்சுட்டு ஆதாம் தூக்கி ஒரு கழு ஒரு தட்டுல வச்சா ஆதாம் எங்க இருக்கிறார், மேல போயிட்டார் இல்லைங்களா. அப்ப வந்துட்டு இப்போ இந்த நிலைமையில ஆதாம் வச்சு என்ன பண்ண முடியாது, ஒரு ஒரு நீதிய நிலைநாட்டுறது அங்க முடியாது புரியுதுங்களா. ஆதாம வந்துட்டு இப்படி அவர் அபரிபூர்ணமா இருக்கு, பரிபூர்ணமா தான் இருந்தாரு, அவர் அபரிபூர்ணம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்ண முடியாது, இன்னொரு டெஸ்ட் வச்சுட்டு இவர் சரியா தான் இருக்கிறாரா இல்லையான்னு இன்னொரு ட்ரையல் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா இவரு அநீதியில பெரிய லெவலுக்கு அங்க போயிட்டார். அப்ப இந்த காரணத்தினால தான் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா தேவன் கிட்ட, ஏன் ஆதாமுக்கு தேவன் ஒரு டெஸ்ட் வச்ச மாதிரி இன்னைக்கு நமக்கு ஏன் தேவன் வைக்க கூடாது, ஏன் ஆதாமே ஒருவேளை அப்படி போயிருக்கலாம், எங்களுக்கு வச்சு பாக்கலாமே, நாங்க வந்து பழம் சாப்பிடாம இருக்கிறோம், இன்னைக்கு பழம் ஸ்டோரி நல்லா தெரியும், ஆனா நாங்க பழம் சாப்பிடாம இருந்தோம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அங்க பிரதர் ரசூல் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க சொல்றாரு இது ஒரு ஒரு உதாரணம் நம்ம எக்ஸ்ட்ராவா சொன்னோம்னா, இப்ப ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட், அவ மேத்ஸ் பேப்பர் கரெக்ட் பண்ண போது ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்டா கரெக்ட் பண்றாங்க, அவர் ஃபெயில். இப்ப இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, மத்த பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்களா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் அவர் தான் இல்லைங்களா, அவர் தான் முதல் ரேங்க் எடுப்பாரு, அவருடைய பேப்பரை முதல்ல எடுத்துட்டு டீச்சர் கரெக்ட் பண்றாங்க, அவர் என்ன ஆயிடுறாரு, ஃபெயில் ஆயிடுறாரு. இப்ப இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, மெனக்கட்டு மத்த 39 பேரும் எடுத்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு எல்லாம் ஜீரோ 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 போட மாட்டாங்க, இவனே என்னாச்சு போயிட்டா. ஆமா, அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் ஏன் டீச்சர் ஏன் பேப்பர் கரெக்ட் பண்ணல அப்படின்னா, டே சும்மா உட்கார், அவனே ஃபெயில் ஆயிட்டா, உன்னை நான் நீ கரெக்ட் பண்ணா என்ன கரெக்ட் பண்ணானேனா செக் பண்ணா செக் பண்ணாட்டியா, அதுதான் சூழ்நிலை இல்லைங்களா. அப்போ தேவன் பாக்குறாரு ஆதாம் பரிபூர்ணத்துல இருந்தாரு, ஆனா அவரே என்ன பண்ண முடியல, தவறி போயிட்டு ரொம்ப கீழே வந்துட்டார் இல்லைங்களா. இப்ப மனுக்குலத்தை பாக்குறாரு எப்படி இருக்கிறாங்க இவங்க எல்லாம், அவருடைய அவருடைய சந்ததி என்று சொல்லும் போது இன்னும் கீழான நிலைமையில பிறக்கறதுனால இப்ப தேவன் நமக்கு என்ன வைக்கிறதே இல்ல, டெஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா ஒரு கோமனா பாப்பாரு இல்லைங்களா, கோமா பார்த்து அமைதியா இருந்துருவார், நமக்கு திட்டம் வச்சிருக்கிற அது கூட புரியாம இப்படி முந்திட்டு இருக்கிறதா சொல்லுவார் இல்லைங்களா. அப்போ தேவனுடைய பார்வையில இந்த விழுந்து போன சந்ததியா இனிமேலும் தேவன் என்ன பண்ண முடியாது, கையாள முடியாது, அவர் உறவு வச்சுக்கொள்ள முடியாது, ஏன்னா அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. அப்போ ஆதாமினுடைய பாவத்தின் மூலம் எல்லாரும் அப்படி ஒரு நிலைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ மீட்கும் பொருளை ஒருவனும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது இல்லைங்களா. தன் சகோதரனுக்கான அந்த ஒரு ஈடுபலி இன்னொருத்தன் யாரும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில, ஒரு பலவீனமான சூழ்நிலை இருக்கும் பொழுது கண்டிப்பா, இப்ப இந்த பாயிண்ட் உனக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க தேவன் என்ன பண்ணுவார், தொடர்பு வச்சுக்கொள்வாரா வச்சுக்க மாட்டாரா, தேவன் நான் கேட்கிறேன், ஏசு கிறிஸ்து இல்ல தேவன், தேவனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னா அவர் பெர்ஃபெக்டா இருந்தா தான் லிங்க் வச்சுக்குவார், பரிபூர்ணமா இருந்தீங்கன்னா டச் வச்சுக்குவார், தொடர்பு வச்சுக்குவார். எப்படி, ஆதாம் ஏவாள் எங்க, ஏதேன் தோட்டத்துல. அப்போ அந்த பரிபூர்ணம் பரிபூர்ணிச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, அவங்கள துரத்தி விட்டுட்டாங்க லிங்க் கட் இல்லைங்களா. அப்போ தேவன் வந்துட்டு உறவு வைத்துக் கொள்ளணும், தொடர்பு வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா முதல்ல அவங்க எப்படி இருக்கணும், வழி திட்டத்துல ஆமா பரிபூர்ணமா இருக்கணும். அப்ப இந்த சந்ததி எப்படியா இருக்குது, சுத்தமா. இப்போ தேவன் இவங்க கிட்ட தொடர்பு வச்சு கொள்வாரா அப்படின்னு கேட்டோம்னா என்ன பதில், மச்சிக்கவே மாட்டார். அப்போ இந்த மனுக்களும் இதே நிலைமையில இருந்து போறதுதானா அப்படின்னு கேட்டா தேவன் இன்னொரு பதில் சொல்றாரு, இல்லப்பா நான் என்ன பண்ணிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஒரு திட்டம் நான் வச்சிருக்கிறேன், என்ன திட்டம் வச்சிருக்கிறேன், என்னுடைய குமாரன் அவரை நான் என்னவா நினைச்சிருக்கிறேன், இதற்கு உங்களுக்கு ஆதாமுடைய பாவத்துக்கு ஈடுபடியா நான் நினைச்சிருக்கிறேன். அப்ப நீங்க அவரை விசுவாசிக்கணும் சரி, விசுவாசி என்ன பண்றது, விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல உங்களுடைய பலவீனம் உங்களுடைய குற்றங்கள் நீங்க என்ன பண்ணணும், ஒத்துக்கொள்ளணும். அப்ப அதை வந்துட்டு சமர்ப்பணம் செய்யணும், என்னன்னா அதைய ஒப்புக்கொள்ளணும். அப்ப ஒப்புக்கொண்டுட்டு இனிமேல் அந்த பாவத்துக்குள்ள போகாத படிக்கு சில முயற்சிகள் நீங்க என்ன பண்ணணும், நீதியின் மேல பசிதாகமா இருந்து சில முயற்சிகள் நீங்க எடுக்கணும். இப்படி எடுக்கும் பொழுது நான் உங்களை என்ன பண்ணுவேன், பழைய படிக்கு ஆதாம் நிலைக்கு நான் கூட்டிட்டு வருவேன். அப்புறம் ஆதாம் நிலைக்கு வந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இங்க ஒரு பெரிய குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குது, அப்பாவும் யாரும் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, அப்பா கிட்ட இனிமேல் மகன் என்னாவே ஆக முடியாது. ஆனா மகனுக்காக அப்பா என்ன செஞ்சிருக்கிறாரு இல்லீங்களா, நம்ம பாக்குறோம் இல்லீங்களா. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் பையன் போனாருன்னா அவருக்கு பென்சில் மாத்திரம் வாங்கி கொடுப்போமா, கூடுவ என்ன வாங்கி கொடுப்போம், பென்சில் வாங்கினா கூட என்ன இருக்கும், ரப்பர் இருக்கும். தெரியும் இவர் இப்பதான் ஸ்கூலுக்குள்ள போறாரு, எழுதுறதே முதல் வார்த்தை எப்படித்தான் இருக்கும், ஏ போர்ஷனா பெரிய வட்டம்தான் போடுவாரு. உடனே என்ன பண்ணு, இவருக்கு சொல்யூஷன் எங்க இருக்குது, ரப்பர். அப்ப வெறும் பென்சில் கொடுக்கறது இல்ல, கூடவே என்னதான் வாங்க போதே இல்லீங்களா. இல்ல என் பையன் இன்டெலிஜென்ட் நல்லா தான் பேசினா, 4 வயசு வரைக்கும் தப்பே பண்ண மாட்டேன், பென்சில் மாத்திரம் போதும் யாரும் அனுப்பல. அப்ப அது போல அப்ப தேவன் பார்க்கும் பொழுது இந்த மீறுதல் நடக்கும் என்று சொல்லும் போதே அவருடைய திட்டத்துல யார் இருக்கிறா, தம்முடைய குமாரன் பலிக்கு வர இல்லீங்களா. அப்போ இந்த திட்டம் தேவன் எப்ப வச்சிருக்கிறார், விழுந்து போன சந்ததிக்கு மறுபடியும் ஆதாமுடைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நீதிமான் ஆக்கப்படுதல் சரிங்களா. இது 1000 வருட அரசாட்சியில தேவன் வச்சிருக்கிறார். அதுக்கு மத்தியஸ்தரா யார வச்சிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை அங்க வச்சிருக்கிறார். அப்போ இந்த 1000 வருட அரசாட்சியில மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்த உலக ஜனங்களுக்கு திரும்ப கொடுத்தலின் காலம், அதுல தேவன் அவங்க இழந்து போன அந்த ஒரு அவருடைய சாயலையே என்ன பண்ணுவார், கண்டிப்பா திரும்ப கொடுப்பார், நீதி கற்பித்து பரிபூர்ணப்படுத்தி அவங்களை நீதிமான் ஆக்குவார். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் உண்மையான நீதிமான் ஆக்கப்படுதல். நான் இங்க ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிடுக்கிறோம், என்னது, உண்மையான நீதிமான் ஆக்கப்படுதல். இது யாருக்கு, 1000 வருட அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு கிறிஸ்து இயேசுவ மத்தியஸ்தரா வச்சு இவங்க எல்லாம் உண்மையிலேயே என்ன ஆக்கப்படுவாங்க, நீதிமான் ஆக்கப்படுவாங்க. எப்போ, 1000 வருட அரசாட்சியின் முடிவுல. இது எப்ப துவங்கும், 1000 வருட அரசாட்சின்னு துவக்கத்துல கொஞ்சம் சபையெல்லாம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் இது துவங்கி எப்பதான் நிறைவடையும், 1000 வருட அரசாட்சியின் முடிவில். இதுதான் உண்மையான, அதாவது நீதிமான் ஆக்கப்படுதல். ஆனா நாம இங்க இவங்கள் பத்தி பேசவே இல்லை, இது புது சிருஷ்டியினுடைய அழைப்புல ஒரு ஒரு புது சிருஷ்டிக்கும் யார் நீதியா இருக்கிறான், கிறிஸ்து நீதியா இருக்கும் போது புது சிருஷ்டி விஷயம் என்ன இல்லீங்களா. அப்போ புது சிருஷ்டிய தேவன் அங்க இப்போ மனுக்குலம் விழுந்து போன நிலையில் இருந்தா தேவன் அவங்க கூட என்ன பண்ண முடியாது, தொடர்பு வச்சுக்கொள்ள முடியாது, அப்படின்னா தன்னுடைய திட்டம் வெளிப்படுத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ அவங்கள ஒருத்தர் தான் யாரு, இந்த சபை வாய்ப்புக்குள்ள வரக்கூடியவங்க, இந்த புது சிருஷ்டியின் அழைப்புக்குள்ள வரக்கூடியவங்க, இவங்களும் மனுக்குலத்துல ஒருத்தவங்க தான், விழுந்து போன சந்ததியில ஒருத்தவங்க தான். அப்ப தேவன் இவங்க கூட என்ன பண்ண முடியாது, தொடர்பு வச்சுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா, ரொம்ப ட்ரையா போதா, அம்மா ஆமாங்கிறாங்க இல்லீங்களா. அப்போ தேவன் இவங்க கூட என்ன வச்சுக்க முடியாது, தொடர்பு வச்சுக்கொள்ள முடியாது. அப்போ இப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னா தான், இவங்களுக்கு தேவன் வெயிட் கூட பண்ண முடியாது, என்னன்னா சரி நான் சபையை கூட நான் நீதிமான் ஆக்குறேன், ஏன்னா ரொம்ப சிம்பிள், நீதிமானா இருந்தா தான் அவங்க கூட யார் தொடர்பு வச்சுக்கொள்ளுவா, தேவன் தொடர்பு வச்சுக்கொள்வார். இப்போ புது சிஷ்டிகளோட தொடர்பு வச்சுக்கொள்றாங்கன்னா இவங்களும் பலவீன பாவிகளா தான் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இவங்களை தேவன் வந்துட்டு நீதிமான் ஆக்குவார் அப்படின்னா, ஒருவேளை நீதிமான் ஆக்கணும்னா எது வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும், 1000 வருட அரசாட்சி வரைக்கும், எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி நான் உங்களை நீதி, நான் புது சிஷ்டிகளா, நான் உங்க கூட தொடர்பு வச்சுக்கொள்ளணும், அதுக்கு நீங்க என்ன ஆகணும், நீதிமான் ஆகணும். எப்போ ஆக முடியும், என் பிளான்ல 1000 வருட அரசாட்சியின் முடிவுல, அது வரைக்கும் முடியுமா, ஏன்னா இந்த அரசாட்சியை யார் ஆளுகை பண்ண போறா, இந்த புது சிருஷ்டி. அப்ப தேவன் பாக்குறாரு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது, இந்த புது சிருஷ்டிக்கு தேவன் வேறு ஒரு மெத்தட் வைக்கிறார், என்னன்னா நீங்கள் உண்மையாகவே நீதிமான் ஆக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் நீதிமான் என்று எண்ணப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு, அத புரியுதுங்களா, என்னன்னா நீங்க உண்மையிலேயே 1000 வருட அரசாட்சியில் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை மத்தியஸ்தரா வச்சு பாவத்தை வெறுத்து நீதியின் மேல வாஞ்சை வச்சுட்டு நீதியின் கிரியைகளை நடப்பிச்சு 1000 வருட அரசாட்சியில பரிபூர்ணமாகுங்கிற நான் உங்களுக்கு சொல்லல, உங்களுக்கு நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், என்னன்னா என் குமாரனை என்ன பண்ணிடுங்க, நீங்க விசுவாசிச்சிடுங்க, நீங்க விசுவாசிச்சா நான் உங்களை என்ன நினைச்சுக்கிறேன், நீதிமான் என்று நினைத்துக் கொள்கிறேன் இல்லீங்களா. அப்ப இந்த நீதிமான் ஆக்கப்படுறதுன்னா இதுக்கு கூட யார்த்தா வேணும், கிறிஸ்து அங்க வேணும். அப்ப கிறிஸ்துவை நீங்க விசுவாசிங்க, உங்களுடைய விசுவாசத்தினால நான் உங்களை என்ன நினைச்சு கொள்ளுகிறேன், ஆமா நீதிமான் என்று நினைத்து கொள்ளுகிறேன். அப்போ நினைத்து ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த். ஆனா இது எப்படின்னா ரெக்கண்ட் ஜஸ்டிபிகேஷன், அப்படின்னா நீதிமான் ஆயிட்டீங்கன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், நினைச்சு கொள்றேன். ஆனா நீங்க என்ன ஆகல, நீதிமானா. அப்ப நான் இப்ப நினைத்துக் கொள்ளுகிறதுனால, நீங்கள் விசுவாசத்தினால அந்த நிலைக்கு வர்றதுனால, இப்ப நீங்களும் நான் என்ன பண்ணலாம், தேவன் இந்த புது சிருஷ்டிகளோட தொடர்பு வச்சுக்கொள்ளலாம். அப்படித்தான் யாரு கூட தொடர்பு வச்சுக்கலாரு பாக்குறோம், நம்ம கூட தேவன் வந்துட்டு அங்க தொடர்பு வச்சுக்கொள்றதை நாம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமை கூட சகோதர சகோதரில் என்ன ஒரு நமக்கு அதிர்ச்சியான பாயிண்ட்னா, இது நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சுட்டு அந்த விசுவாசத்துக்குள்ள வரோமோ அப்ப இந்த நிலை தேவன் நமக்கு தராரு கண்டிப்பா. ஆனா இதற்கப்புறம் என்ன ஆகணும்னா, அந்த நீதியின் கிரியைகள் நாம நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து காண்பிக்கணும். ஒரு டைம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடுது, ஆனா அப்ப நீதியின் நிலை தரப்படுது, ஆனா அந்த மறுபடியும் நீதியின் கிரியைகள் நாம தொடர்ந்து செய்யணும். இல்ல ஒரே ஒருவேளை இதே அழைப்புல இருக்கிறோம், புது சிருஷ்டிகளாவே நீதிமான் ஆக்கப்பட்டாச்சு, ஆனா சில சோர்வுகள் பலவீனம் ஸ்லாக்னஸ் பின்னடைவு, இதனால நீதியின் கிரியைகள் ஸ்டாப் செய்யறதில்ல, அந்த கிரியைகள் லைஃப்ல இல்ல, முன்னால இருந்த கிரியைகள் லைஃப்ல இல்ல. இப்ப தேவன் என்ன பண்ணுவாரு, இந்த நீதி நிலையிலேயே வச்சிருப்பாரா, ஒரு புது சிருஷ்டி அங்க பாருங்க நீதி நிலையிலேயே தூங்கிட்டு இருக்காரு, தேவன் விட்டுட்டு இருப்பாரா இல்லீங்களா. இந்த நீதி நிலை எப்படிப்பட்ட நிலை, ரொம்ப பெரிய கிரேஸ் இல்லீங்களா. இது நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, ஒரு ஊமை இருக்குது, ஒரு ராத்தல் திரவியம் பத்து ஊழியக்காரருக்கு கொடுக்கிறாரா இல்லையா, ஒருவொரு ஊழியக்காருக்கு எவ்வளவு ராத்தல் திரவியம் கொடுக்கிறாரு, ஒரு ராத்தல் ஒரு ராத்தல் ஒரு ராத்தல். அப்படின்னா இந்த சபை அழைப்புக்குள்ள வர எல்லாருக்கும் தேவன் சமமா கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, அவருடைய நீதி. இந்த நீதி இல்லாட்டி நாம என்ன பண்ண முடியாது, தேவன்கிட்ட தொடர்பே வச்சுக்கொள்ள முடியாது, புரியுதுங்களா. இந்த நீதி கொடுத்தனால தான் இன்னைக்கு நீங்களும் நான் யாரு, புது சிருஷ்டிகள், புரியுதுங்களா. இந்த நீதியை தேவன்கிட்ட கிருபியா வாங்கிட்டு அந்த நீதியின் நிலையில ஒரு புது சிருஷ்டி தூங்கிட்டு இருந்தா தேவன் என்ன பண்ணுவாரு, அந்த நீதியின் நிலையை எடுத்துக்கொள்வார். அப்படின்னா இவங்க முழுக்க அவுட்டர் டார்க்னஸ்ல போயிடுவாங்க. அந்த நீதியின் நிலையை எடுத்துக்கொண்டுட்டா தேவன் கூட என்னவே இருக்காது, தொடர்பே அத்து போயிடும். தொடர்பு அத்து போச்சுன்னா இவங்க கிட்ட வெளிச்சம் இருக்குமா டார்க்னஸ் இருக்குமா, டார்க்னஸ் இல்லீங்களா. அப்போ அந்த ஒரு வாய்ப்பு கூட அங்க கொடுக்கிறார். அப்ப என்னன்னா, இந்த விசுவாசத்தின் மூலம் நீதி நமக்கு கிடைச்சிட்டாலும் அந்த நீதியை தக்க வச்சு கொள்றதுக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுதினமா அந்த கிரியைகள் நாம செய்ய வேணும் சரிங்களா. அப்படி செய்யாட்டியே அந்த நீதி நிலை கூட தேவன் என்ன பண்ணிடுறார், வாபஸ் வாங்கிடுறார் இல்லீங்களா. அப்போ இந்த பூமியில இருக்கும் போதும் இந்த புது சிருஷ்டிகளுக்கு இந்த ஒரு நீதிய தேவன் கொடுக்கிறார் இல்லீங்களா. அப்போ அந்த நீதியின் வஸ்திரம் நம்ம சொல்றோம் இல்லீங்களா. அப்ப நீதியின் வஸ்திரம் சொல்லும் போது இந்த பூமியில நம்ம வாங்கி போடுறோம், இது தேவனுடைய நீதி. அப்படின்னா தேவன் கொடுத்த வஸ்திரம் என்ன பண்ணுது, வஸ்திரம் வந்துட்டு ஒரு அவலட்சணத்தை மூடுற விஷயம். ஏன் அந்த வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, ஏற்கனவே பாவம் உள்ள இருக்குது, ரொம்ப பெரிய பெரிய புண்ணு கேன்சர். அப்ப இது எதை வச்சுட்டு கவர் பண்றாரு, இந்த வஸ்திரம் வச்சுட்டு கவர் பண்றாரு. இதனால நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், டீசென்டா தெரியறோம், இந்த அழைப்புல ஓடிட்டு இருக்கிறோம் இல்லீங்களா. இந்த அழைப்புல இப்படியாக ஓடி முடிக்கும் பொழுது, புது சிருஷ்டியா உயிர் தெழும் பொழுது, தேவன் மறுபடியும் ஒரு நீதி கொடுக்கிறார். ஆனா இந்த நீதி யாருடைய நீதி, அவருடைய நீதி இல்ல, ரெண்டு நீதி சபைக்கு தரார். எப்பனா புது சிருஷ்டியா அவங்க பூமியில இருக்கும் போது யாருடைய நீதி கொடுக்கிறார், தேவனுடைய நீதி. அப்படின்னா நம்ம கடன் வாங்கிட்டு என்ன பண்றோம், ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம் யாருது, தேவன், அவரு கொடுத்துட்ட நீதி. உங்க நீதியா ஏன் நீதியா இல்ல, இது தேவனுடைய நீதி சரிங்களா. ஆனா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே டிரெஸ் போட்டுக்கணுமா இல்ல, தேவன் என்ன பண்றாருன்னா, இப்போ உங்களுடைய நீதி நான் என்ன பண்றேன், உங்களுக்கு தர. இது எங்க வசனம் படிக்கலாம், படிச்சிருக்கோம் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல, ரெண்டு டிரெஸ் பார்த்தோம், அஞ்சாம் சபைக்கு எழுதும் போது படிக்கிறோம், மூணாம் அதிகாரம் படிங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் மூணாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனம் படிங்க, அந்த ரெண்டு வஸ்திரம் தெரியும் பாருங்க.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள்.
பாருங்க, வெண் வஸ்திரம் தரிச்சு என்னோட கூட நடப்பார்கள். பூமியில ஒரு வெண்வஸ்திரம் இருக்குது, அது என்னன்னா பூமியில சபை பெற்றுக் கொள்கிற நீதியின் வஸ்திரம், இது தேவன் கொடுக்கிற நீதி. இப்ப அஞ்சாவது வசனம் படிங்க,
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அப்படி வஸ்திரம் போட்டுட்டு நடந்து யார் ஜெயிக்கிறாங்களோ, இப்ப ஜெயிக்கிறவங்களுக்கு நான் தரப்போறேன் வசனப்படிங்க.
வெண் வஸ்திரம் தரப்பிக்கப்படும்
எங்க? பரலோகத்துல. நடக்கும்போது வெண் வஸ்திரம், பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமும் வெண் வஸ்திரம். என்ன சொல்லலாம் இவங்க சபை? நியாயமா இந்த ஒரு வசனம் அப்படியே ஒரே ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா, நான் பூமியில இதே ட்ரெஸ் தான் போட்டு நடந்த தேவன், இப்ப என்கிட்ட வெண்வஸ்திரம் இருக்குது, எனக்கு இதே தான் நீங்களும் கொடுக்குறீங்க, வேண்டாம் சொல்லலாமா இல்லையா? அப்பயும் ஒயிட் ட்ரெஸ் தான், இப்பயும் ஒயிட் ட்ரெஸ் தான். ஆனா இது என்ன, நான் பூமியில அவங்க போட்டிருந்தது தேவனுடைய நீதி, பரலோகத்துல அவங்களுக்கு தரப்படுறது அவங்களுடைய சொந்த நீதி. அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் இந்த ஜஸ்டிபிகேஷன், சரிங்களா? அப்போ உலக ஜனங்களுக்கு 1000 வருட அரசாட்சியில் அந்த நீதிமான் ஆக்கப்படுறாங்க, ஆனா சபை அதற்கு முன்னதாகவே விசுவாசத்தினாலேயே என்ன ஆகப்படுறாங்க, நீதிமான் ஆக்கப்படுறாங்க. இந்த நீதியா தான் யார் இருக்கிறார் பார்க்கிறோம், கிறிஸ்துவாவே இருக்கிறார். எப்படி அப்படின்னா, நீங்க சில இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் தான் என்ன கிடைக்குது, இந்த நீதி கிடையாது. இப்ப ஒரு சின்ன கேள்வி, ஆனா அதுக்கு பெரிய விளக்கம் நான் கொடுக்கணும், டைம் கொஞ்சம் எடுக்கும் இல்லீங்களா? என்ன அப்படின்னா, இந்த நீதிய நாமோ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், இந்த நீதி எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? ஒரு பதில் சொல்லுங்க நீங்க. ஒரு வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான். ஆனா நிறைய வசனங்கள் குழப்புற மாதிரி இருக்குது. அப்ப அநேகர் அதை போட்டு குழப்பிக்கிறதா கூட அங்க பிரதர் சொல்லுகிறார். எப்படி அப்படின்னா, சிலர் நிறைய பேர் இந்த இப்ப நீங்க சொன்னபடி விசுவாசத்தினால இந்த நீதி கிடைக்கும். ஒரு வசனம் படிங்க, ரோமர் 5 அதிகாரம் 1 வசனம்.